அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 2 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழக தலைநகர் சென்னையில் வரலாறு காணாத வெள்ளச்சேதமும் அதனால் ஏற்பட்டிருக்கும் பேரிடர் நிலைமையும் குறித்த விரிவான செய்திகள், இந்த கனமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் உரிய முன்னெச்சரிக்கை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு குறித்து சென்னை மண்டல இயக்குநர் ரமணனின் செவ்வி.
சென்னை
பேரிடருக்கு தமிழக மற்றும் மத்திய அரசுகளின் நிவாரணப் பணிகள் பல இடங்களுக்கு செல்லவில்லை என்கிற புகார்களுக்கு மத்தியில் சமூக வலைதளங்கள் மூலம் பல தன்னார்வலர்கள் மேற்கொண்ட உதவி பணிகள் குறித்த ஒரு செவ்வி.
ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்க தன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தீந்துகிட்டு இருக்கு, யாரா உதவுங்கன்னு ஒண்ணு கேட்டிருந்தாரு. இன்னொருத்தவங்க வந்து நான் ஆவடியில மாட்டிக்கிட்டேன், என்னுடைய தந்தை வந்து மரணம் அடைந்து விட்டாரு, அப்ப அந்த கெடாவரை எடுத்துட்டு போறதுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க.
ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
சிரியாவில் இஸ்லாமிக் ஸ்டேட் வன்மவாதிகளுக்கு எதிராக அமெரிக்காவின் தலைமையில் நடத்தப்படும் வான் தாக்குதல்களில் பிரிட்டிஷ் அரசும் இணைவது பற்றி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இப்போது விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரிட்டன் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அவசர அச்சுறுத்தலை பிரிட்டன் சமாளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் டேவிட் கேமரன் வலியுறுத்தி பேசினார். இஸ்லாமிய வன்மவாதிகளை எதிர்த்து சிரியாவில் போராடி வரும் சுமார் 70,000 போராளிகள் இந்த தீவிர கூட்டு வான் தாக்குதல்களினால் பயனடையக்கூடும் என்றும் திரு கேமரன் தெரிவித்தார். ஆனால் பிரதமர் கேமரனின் ஆளும் அதே கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினரான ஜூலியன் லூயிஸ் பேசும்போது இந்த படைகளை போலி பட்டாளங்கள் என்று விவரித்தார். பிரிட்டனின் எதிர்க்கட்சித் தலைவர் ஜெரமி கோபின் பேசும்போது சரிவர திட்டமிடப்படாமல் அவசர அவசரமாக மேற்கொள்ளப்பட்ட போர் நடவடிக்கை இது என்றும், சிரியாவில் அப்பாவி பொதுமக்களை பிரிட்டிஷ் குண்டுகள் கொல்லப்போகின்றன என்றும் எச்சரித்தார்.
இஸ்லாமிய அரசு இன்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவுக்கு எதிரான போரை முடுக்கிவிடும்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி நேட்டோ கூட்டணியினரிடம் கோரியுள்ளார்.
In striking against ISIL in Syria. This is a very important step. We applaud his leadership on it. I hope that
Syria மற்றும் ஈராக்கில் நிலை கொண்டுள்ள இந்த குழுக்கள் மீது கூட்டணியினர் தாக்குதல் நடத்த வேண்டும் என பிரசல்ஸில் கூடியுள்ள நேட்டோ வெளிநாட்டு அமைச்சர்களிடம் அவர் தெரிவித்துள்ளார். ஜோர்தான், கட்டார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுடன் இணைந்து அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையினர் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் ஆயிரக்கணக்கான வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த மாதம் இஸ்லாமியவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக பிரான்ஸ் தனது ஈடுபாட்டை விரிவாக்கியுள்ளது. சிரிய அரசாங்கத்தின் ஆதரவுடன் ரஷ்யா தனியான வான் தாக்குதல்களை ஐஎஸ் மற்றும் மற்றைய கிளர்ச்சி குழுக்கள் மீது நடத்தி வருகிறது.
இஸ்லாமிக் ஸ்டேட் வன்மவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலப்பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக பெறப்படும் எண்ணெய் துருக்கிக்கு வழங்கப்படும் விவகாரத்தில் துருக்கி அதிபர் ஏர்டோகனும் அவருடைய குடும்பத்தாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு குற்றம் சாட்டியிருக்கிறது. இவர்கள் நடத்துவது ஒரு குற்றவியல் வியாபாரம் என்று ரஷ்ய பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் அனட்டோலி அன்டனோவ் தெரிவித்திருக்கிறார். எண்ணெய் விநியோகம் நடத்தப்பட 3 பாதைகளை தாங்கள் அறிந்திருப்பதாக கூறிய ரஷ்ய அதிகாரிகள், ஐஎஸ் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து துருக்கிக்கு எண்ணெய் லொரைகள் எண்ணெயை ஏற்றிக்கொண்டு செல்வதை காட்டும் சேட்டலைட் விண்கோள் புகைப்படங்களையும் சமர்ப்பித்தார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தமது அதிபர் பதவியை தான் ராஜினாமா செய்வார் என்று அதிபர் ஏர்டோகன் அறிவித்திருக்கிறார்.
நேட்டோ தனது கூட்டணியில் 21வது உறுப்பினராக இணையும்படி மொண்டனேக்ரோவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. கொசோவாவுடனான போரின் போது மொண்டனேக்ரோவில் நேட்டோவினால் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 60 கடந்துள்ள பின்னணியில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அக்கால பகுதியில் அது யுகோஸ்லாவியாவின் ஒரு பகுதியாக இருந்தது. மொண்டனேக்ரோவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் புதிய அழகிய கூட்டணிக்கான ஆரம்பம் இதுவென கூறியுள்ளார்.
It is a decision for our security, for the security of 28 allies and for the security of Montenegro.
இதற்கு ரஷ்யா தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளதோடு நேட்டோ தொடர்ந்து விரிவாக்கப்பட்டு வருகின்றமை பதில் நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளது.
சவுதி அரேபிய நாட்டில் விவாகரத்து பெற்ற பெண்களும் கணவனை இழந்த கைம்பெண்களும் பிறதொரு ஆணின் அங்கீகாரம் பெறாமல் தமது விவகாரங்களை தாமே சுயமாக நிர்வாகம் செய்ய அனுமதி வழங்குவது பற்றி சவுதி அரேபியா திட்டமிட்டு வருவதாக அறிவிக்கப்படுகிறது. தனித்து வாழும் இத்தகைய பெண்களுக்கு முதல் தடவையாக அடையாள அட்டைகளை வழங்க உள்துறை அமைச்சு ஆலோசித்து வருவதாகவும் சவுதி ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. மிக மிக பழமவாத இஸ்லாமிய சமூகத்தில் குடும்பத்தின் எல்லா பெண்கள் மீதும் குடும்பத்தின் ஆண்கள் வைத்திருக்கும் இறுக்கமான ஒரு சட்டப்பூர்வ பிடியை இந்த புதிய மாற்றம் தளர்த்திவிடும் என்று ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
ஃபேஸ்புக் நிறுவனத்தில் தங்களுக்கு இருக்கும் பங்குகளில் 99% நல்ல காரியங்களுக்காக கொடுக்கப் போவதாக ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் சுகபேக்கர் மற்றும் அவரது மனைவி பிரசிலா சான் அறிவித்துள்ளனர். தங்களுக்கு மேக்ஸ் என்கிற மகள் பிறந்ததை அறிவித்த இந்த தம்பதிகள் இந்த செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் நீண்ட தமிழக கண்ணோட்டம். தமிழக தலைநகர் சென்னை மற்றும் அதையொட்டிய வட மாவட்டங்கள் அனைத்திலும் இரண்டாவது நாளாக பெருமழையும் அதனால் உருவான வரலாறு காணாத வெள்ளச்சேதமும் பொதுமக்கள் வாழ்வை நிலைகுலைய செய்திருக்கிறது. ஒட்டுமொத்த சென்னையும் நீரில் மிதக்க போக்குவரத்தும் தகவல் தொடர்பும் பெருமளவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் சில பகுதிகளுக்கு சென்றிருந்த ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அங்கு தான் கண்ட காட்சிகளை தொகுத்து தருகிறார்.
வங்கக் கடலில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை செய்தியில் அடுத்த 1 நாளுக்கு மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தின் தலைநகர் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஏராளமான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக சென்னை நகரின் முக்கிய குடியிருப்பு பகுதிகளிலும் கூட இன்று புதன்கிழமை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் போன்ற சென்னையின் புறநகர் பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு போன்றே நகரின் மிக முக்கிய குடியிருப்பு பகுதிகளாக கருதப்படும் அசோக் நகர், மேற்கு மாம்பலம், அண்ணா நகர், மொகைப்பேர், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் திடீர் வெள்ளம் உண்டானது. இதன் காரணமாக உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் மக்கள் அவதியுற்றனர். தங்கள் உடைமைகளை இழந்துள்ள மக்கள் உணவு கிடைக்காமலும் மருத்துவ வசதியை பெற முடியாமலும் இன்னலுற்று வருகின்றனர். நகரின் முக்கிய பாலங்கள் மற்றும் சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் மீட்புக் குழுவினர் விரைவாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கும் இயலவில்லை. இதன் காரணமாக விரக்தி அடைந்த பொதுமக்கள் செய்வதறியாது வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளார்கள். இது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய சென்னை அசோக் நகர் பகுதி வாசியான ஸ்ரீகாந்த் கூறுகையில்,
நீங்களே பார்க்குறீங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே வெள்ளக்காடாக தான் இருக்குது. இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்லேருந்தே தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு 10:30 வந்து அந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து வந்த தண்ணி அடையாறில் வந்ததுனால காசி தேட்டர் பிரிட்ஜ்லாம் வந்து ஃபுல்லாக ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து வர தண்ணி தான் ஃபுல்லாகவே வெள்ளக்காடாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு போலீஸ் வண்டி கூட நான் வந்து இந்த ஏரியாவிலே நான் பார்க்கவே இல்லை. ஸோ எந்த விதமான மெஷர்ஸும் எடுக்கலை. இங்கே ஃபுல்லாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்க இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே இருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே. ஸோ யாருக்குமே எந்த விதமான உதவியும் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஸோ அண்ட் எல்லாருமே வந்து மேல்தட்டும் ஜனங்கள் கிடையாது. இங்கே நடுத்தர வர்க்கம், கீழே இருக்கிறவங்க எல்லாருமே தான் இருக்காங்க. ஸோ யாருக்குமே அது வந்து போகல. ஸோ குடிசைலேருந்து கோபுரம் இருக்கிற எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த எந்த விதமான உதவியும் இன்னும் வரலை.
இதற்கிடையே மத்திய மற்றும் மாநில மீட்புக் குழுவினர் சென்று சேர முடியாத குடியிருப்பு பகுதிகளில் தன்னார்வ மீட்புக் குழுவினர் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். இருந்தபோதும் ஒரு சில பகுதிகளில் சமாளிக்க முடியாத வேகத்தில் வெள்ள நீர் செல்வதால் அப்பகுதிகளில் இவர்களால் உதவ முடியவில்லை என்றும் தெரிவித்தனர்.
என் பேர் பிரகாஷ், ஸ்விம்மிங் கோச், கோயம்பேட்டில் ஸ்விம்மிங் கோச்சாக இருக்கேன். இங்கே தண்ணி மழை வந்ததுனால செம்பரம்பாக்கம் ஏரி உடஞ்சி வந்ததுனால ரொம்ப ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கால் வந்தது. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொன்ன ரீச்சு அவங்க இடத்துக்கு நாங்கள் போக முடியல. பாதி தூரம் தான் போக முடியும். அங்கே ஒரு 5-6 பேர்த்த காப்பாற்ற முடிச்சு. அதுக்கு மேலே தண்ணி பயங்கரமாக எழுந்துட்டு போகுது, காரெல்லாம் உருண்டுட்டு போகுது. எங்களால் அந்தாலும் போக முடியல. அதனால் திருப்பி ரிட்டர்ன் நாங்கள் வந்துட்டுருக்கோம். காலையில் 6 மணிக்கே போனோம். இப்போ 3:00 ஒன்றும் பண்ண முடியல. தண்ணி இன்னும் ஏறிட்டு தான் இருக்குது. இறங்கலை. காரெல்லாம் நல்லா அடிச்சுட்டு போகுது.
ஒரு சில பகுதிகளில் குடியிருப்பு வாசிகளே கூட உணவு தயார் செய்து விநியோகிக்கவும் செய்கின்றனர். இது குறித்து பேசிய அசோக் நகர் வாசியான கோபாலன் கூறுகையில்,
நேற்று நைட்டில் வந்து ரொம்ப தண்ணி இல்லை. இன்னைக்கு காலையில் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் இந்த லேக் ஓவர் ஃப்ளோயிங் இங்கே வந்து ரொம்ப தண்ணி இருக்குது. 10 மணிக்கு அப்புறம் தான் ஒரு 7-8 மணிக்கு அப்புறம் பயங்கர ஃப்ளட்டிங்கு. ஸோ வி அஸ் அ குரூப் ப்ராஜுவல் மில்லேனியம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லோரும் சேர்ந்துட்டு எங்களால் முடிஞ்ச சாப்பாடு என்ன கிடைக்கிறதோ வீட்டில் இருக்கிற வெசல்ஸை வச்சு சமைச்சு எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம். கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பேர் பசியில் வாடுறாங்கன்ட்டு. அதனால் எங்களோட ரெக்கமெண்டேஷன் எவ்வளோங்கிறது முக்கியம் இல்லை, என்னங்கிறதான் முக்கியம். என்ன முடியுமோ ஈவன் ஒரு அழகு சாதமாக இருந்தாலும் சமைச்சு போடுங்க. மக்கள் வந்து நிறையா பேர் வந்து வெள்ளத்தில் கஷ்டப்படுறாங்க. ஸோ தட் இஸ் அவர் ரெக்கமெண்டேஷன்.
சென்னையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு போன்றே தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அமைந்துள்ள கடலூர், திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட நகரங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் மீட்புப் பணிகள் மிகவும் தாமதமாகவே தொடங்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெள்ள பாதிப்பு பகுதிகளில் மீட்புப் பணிகளை முடக்கிவிட இராணுவம் அதிக அளவில் குவிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக விசாகப்பட்டினத்திலிருந்து கடற்படையைச் சேர்ந்த INS கப்பல் சென்னைக்கு விரைந்துள்ளது. அதே போல டெல்லியில் இருந்தும் விமானப்படையை சேர்ந்த விமானங்களும் சென்னைக்கு விரைந்துள்ளன. தமிழகத்தின் பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடும் என்றும் அது பற்றிய முழுமையான தகவல் இன்னமும் வெளியாகவில்லை என்றும் அஞ்சப்படுகிறது. பிஎஸ்என்எல் உள்ளிட்ட மொபைல் சேவை நிறுவனங்கள் பல்வேறு இலவச சேவைகளை அறிவித்துள்ள போதும் பல்வேறு பகுதிகளிலும் இணைப்பை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மொபைல் டவர்களில் ஏற்பட்டுள்ள மின்சார தட்டுப்பாட்டின் காரணமாகவே இந்த தடைகள் உண்டாகி இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நீடித்து வரும் மழையின் காரணமாக இன்னமும் அதிகமான பாதிப்புகள் உண்டாக எனவும் அஞ்சப்படுகிறது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார், சுந்தரபாண்டியன். நேற்றும் இன்றும் கொட்டி தீர்க்கும் பெரும் கனமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் உரிய முன்னெச்சரிக்கை செய்யவில்லை என்று ஒரு தரப்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்படும் பின்னணியில், இந்த வானிலை ஆய்வு மையம் உரிய எச்சரிக்கையை செய்ததா என்று சென்னை மண்டல இயக்குநர் ரமணனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
கடந்த 24 மணி நேரத்துல 29 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சென்னை நகரத்துல. அடுத்தது ஏர்போர்ட்ல வந்து 35 சென்டிமீட்டர். இன்று காலையிலேருந்து பார்க்கும்போது மதியம் வரை கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் தான் இருக்கு. இப்போ இரவுல கூட மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இது முன்னறிவுன்னு பார்த்தா 5 நாட்களுக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு சென்னை.
அடுத்த 5 நாட்களுக்கு தொடர்ந்து இதே மழை மட்டுமா அல்லது
இதே அளவுக்கு இருக்காது. பட் நேற்று அளவுக்கு இருக்காது. பட்
வடகிழக்கு பருவக்காற்று ஜெனரலா நம்ம தமிழ்நாட்டுல அதிகமான மழை
இருக்கும் சார். இது மாதிரி தாழ்வு நிலையெல்லாம் இருந்ததுன்னா நிறைய நாட்கள் நிலையாக இருந்து நிறைய மழை கொடுக்கும். அதெல்லாம்
இல்ல. நான் கேக்குறது என்னன்னா, இந்த கடந்த இந்த ரெக்கார்ட்ஸ் உருவானதிலிருந்து 1918 இது அதிகமான மழைன்னு சொல்றாங்க.
அது நவம்பர்
ஸ்டாட்டிஸ்டிக்கலா? இல்ல, புள்ளி விவரப்படி இந்த வடகிழக்கு பருவம்
சொல்ல முடியாது சார். கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அது 31st சொல்ல முடியும் டிசம்பர். ஏன்னா அந்த டைம்ல பருவம் இதே முடியும். முடியும் அன்னைக்கு அதை பத்தி சொல்ல முடியும்.
பொதுவா வந்து இந்த
24 hours ரெயின் எடுத்தா கூட 24 மணி நேரம் மழைன்னா கூட 29 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. சென்னைக்கு ரெக்கார்டு வந்து 45. சீசனல் ரெக்கார்டு பார்க்கும்போது டிசம்பர் 31 சொல்றதுதான் கரெக்டா இருக்கு. அன்றைக்கு பார்ப்போம்.
இல்ல, இப்போ நீங்க நவம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அளவு மழைன்னு நினைக்கிறீங்களா?
அது நவம்பர் மாசம் இதுக்கு மீனம்பாக்கத்துக்கு அதிகமா இருந்திருக்கு. அந்த மாசம் மழை இருந்தது.
ஓரளவுக்கு இது வந்து மிக அதிகமான மழைன்னு சொல்ல முடியுமா நவம்பர் மாசத்துக்கு? அந்த மாதிரியா சொல்ல முடியுமா?
நவம்பர் நல்ல மழை தான், சந்தேகம் கிடையாது. ரெஃபரண்டா நல்ல மழை தான், அது சந்தேகம் கிடையாது. ரெக்கார்டான்னு சொல்ல முடியாது, நல்ல மழை.
இது தவிர
மீனம்பாக்கத்தை பொறுத்தவரைக்கும் அந்த நவம்பர் ரெக்கார்டு கிராஸா இருக்கு மீனம்பாக்கத்தை பொறுத்தவரைக்கும்.
இல்லன்னா இப்ப பொதுவா நம்ம போர்காஸ்டிங்ல வந்து வானிலை முன்னறிவிப்பை கணிச்சு சொல்றதுல நம்ம இந்தியாவில் பற்றி மெட்டரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ மற்ற மேலை நாடுகளில் இருக்கிற அளவுக்கு துல்லியமாக சொல்கிற அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கா?
நீங்கள் பாருங்கள், மாடலுங்கிறது உலகம் முழுக்கிறது கிடைக்கிறாங்க. உங்கள் மாடலையும் கூட நான் யூஸ் பண்ணலாம், உலகம் முழுக்கிறதுக்கு வருது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே.
இல்லை, ஏன்னா இது இந்த குறிப்பாக வந்து இந்த அளவுக்கு
இது வந்து எதுவுமே பிரத்யேகமாக யாரும் தனியாக வச்சுக்கல, எல்லாம் இன்னொருத்தர் கொடுக்குறாங்க.
இல்லை, நான்
யூஸ் பண்ணோம் உங்கள் மாடலை யூஸ் பண்ணலாம்.
இல்லை இல்லை, என்னுடைய மாடல் ஒன்றும் கிடையாது. நான் என்னுடைய மாடலை பற்றி எனக்குன்னு எந்த மாடலும் இல்லை. நீங்கள்
அது சரி பாருங்கள், எல்லாரும் ஒருத்தர் தரக தகவல் பரிமாற்றம் உண்டு, முன்னறிவிப்பு பரிமாற்றம் உண்டு.
இல்லை இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, ஒரு இந்தியாவில் அந்த வானிலை முன்னறிவிப்புங்கிற அந்த ஒரு அறிவியல் அல்லது விஞ்ஞானத்துறை இந்த மாதிரியான ஒரு பருவ மழை அல்லது புயல் வெள்ளம்
போன்ற இயல்பை காட்டிலும் அதிகமா இருக்கும் சொன்னா வந்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு வந்து புற வெப்ப மண்டலத்துல சொல்ற அளவுக்கு துல்லியம் வெப்ப மண்டலங்களில் வராது. அது எந்த நாடுடைய கணிப்பாக இருந்தாலும், அமெரிக்க கணிப்பா இருக்கட்டும், இங்கிலாந்து கணிப்பா இருக்கட்டும், வெப்பமண்டல நாடுகளை பொறுத்தவரைக்கும் கணிப்பு என்பது அந்த அளவுக்கு புற வெப்ப மண்டல பகுதிகள் இருப்பது மாதிரி இருக்காது. இப்ப லண்டன்ல நீங்க ஈஸியா ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், ஏன்னா அதெல்லாம் ஃப்ரண்டல் டிஸ்டர்பன்சஸ். இந்த இதில் இப்போ அமெரிக்காலே நாளைக்கு டொர்னேடோ 2:30 வரும்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க? யூ ஆர் கெட்டிங் ஒன்லி லீட் டைம் ஆஃப் 40 மினிட்ஸ்.
ஸோ அது வந்து
அப்ளிகபிள் டு எவ்ரி ஆல் ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ், அவ்வளோதான்.
ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு முன்னறிவிப்புங்கிறது அதில் இருக்கிற பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம அரசாங்கங்களுக்கும் சரி, தேசிய பேரிடர் நடக்கிற காலங்கள்லையும் சரி, நம்ம முன்னறிவிப்பை வந்து சரியாக கொடுத்து ஓரளவுக்கு இந்த சேதங்களை தவிர்க்கலாம்.
அல்லது கொடுத்துருந்தா இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது.
அரசாங்கத்தினுடைய
துல்லியமாக இப்போ
அரசாங்கத்தினுடைய ப்ரிபேர்னஸ் அவ்வளவு சரியா
இருக்குன்னு பாருங்க.
இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சென்னை மண்டல இயக்குநர் ரமணன். சென்னையின் தற்போதைய நிலவரம் என்ன என்று இந்து பத்திரிகையின் மூத்த செய்தியாளர் கோலப்பனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
இன்னைக்கு நேற்று அளவுக்கு கடுமையான மழை இல்லை, ஆனால் விட்டு விட்டு பெய்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீடிக்கும் தான் வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்குது. ஆனால் நேற்று இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மழை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் வெள்ளம் சென்னை முழுவதும் ஒரு இடமும் வடிகளை இராணுவம் கோஸ்ட்கார்டு கப்பல் படை எல்லாமே நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்கள் அடையாறு பார்த்தீங்கன்னா
எந்த சென்னையோட எந்த பகுதிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு
மிகவும் தாம்பரம் அதை தாண்டி உள்ள அந்த முடிச்சூர் அந்த பகுதிகளில் மிக அதிகமான சேதம். ஏன்னா நேற்று ஒரு நாள்லேயே அங்கே கடுமையான 15 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்திருக்குது. ஒரு மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்திருக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையாறுலாம் சைதாப்பேட்டிலாம் அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி போகுது, பாலத்துக்கு கீழே தண்ணி போகல, பாலத்துக்கு மேலே தண்ணி போகிற லெவலுக்கு தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது.
பொதுவாக வந்து இந்த அரசாங்கத்தினுடைய ரிலீஃப் அந்த நிவாரண நடவடிக்கைகள் அல்லது மழையை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி நடவடிக்கைகள் எப்படி இருக்கு?
இல்லை அரசாங்கம் இதற்கு ஒரு முழுமையாக தன்னை தயார்படுத்தி கொள்ளலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னால் இது போல் ஒரு மழை பெய்திருந்த பிறகும் அதற்கான முன்னெச்சரிக்கையான சில நடவடிக்கைகள் இந்த அரசு கட்டாயம் எடுத்திருக்கணும். அந்த வகையில் இந்த அரசு தோத்து விட்டதுன்னு கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நிவாரணப் பணிகள் பெரிய அளவில் அரசால் எந்த அளவு நடக்குதுன்னு பெரிய கேள்வியாக தான் இருக்குது.
பொதுவாக பவர் கனெக்டிவிட்டி, மின்சார தொடர்புகள், தொலை தொடர்புகள்லாம் எப்படி இருக்குது சென்னையில் இப்போது? இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மிகவும் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்குதா சொல்கிறாங்களே?
இல்லை சில பழைய சென்னைகள்னு சென்னை பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த சென்னைகளெல்லாம் ஓரளவுக்கு தண்ணீர் வடிஞ்சிருங்க, அதற்கான வடிகால் வசதிகள் இருக்கிறதுனால போயிடுது. புதிதாக சென்னையில் உருவான பகுதிகளில் மட்டும்தான் அந்த தண்ணி தேங்குதல்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தது. எலக்ட்ரிசிட்டியும் அந்த மாதிரி இடங்களில் தான் உடனே கட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் இருக்கிறது ஓல்டு மெட்ராஸ், அங்கே வந்து தண்ணி உடனே உடஞ்சிருது, பவர் கட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. பட் புதிதாக உருவாகிய நகரங்களில் எல்லாத்துலேயுமே அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளாமல் நம்ம வந்து தொடர்ந்து நகரத்தை விஸ்தரித்து கொண்டே போயிருப்பதால் அதனுடைய ஒரு புன்விளைவாகத்தான் நான் இதை கருதேன். அதன் பிறகு சென்னைக்கு தண்ணி வடிஞ்சு செல்வதற்கான வாய்க்கால்கள், தண்ணியை சேகரித்து வைப்பதற்கான ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாமே தூர்க்கப்பட்டு அவை பட்டா போட்டு நிலங்களாக்கி வீடுகள் கட்டப்பட்டு விட்டன. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் தண்ணி போவதற்கான ஒரு வழின்னு ஒன்று வேணும்ல, அத்துடன் எல்லா தண்ணி போகிற பாதைகளும் அடைப்பும் ஆக்கிரமிப்பு, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன்.
இது தவிர இந்த சமூக ஊடகங்களில் பார்த்தா கம்யூனிட்டி, அதாவது சமூகங்கள் வந்து குழுவினராகவும் அமைப்புகளாகவும் சேர்ந்து நிறைய நிவாரண நடவடிக்கைகள்லையும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற வேலைகள் ஈடுபட்டிருக்க மாதிரி தெரியுது.
அந்த மாதிரி எல்லாருமே செய்கிறாங்க. நீங்கள் வந்து மசூதிகளில் எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, இந்த ஜெயின் கம்யூனிட்டிலாம் அதில் முன்னே வந்து சாப்பாடு மெட்ராஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் நான் வரச்சில இப்போ இந்த மவுண்ட் ரோட்லேயே அந்த தர்கா பக்கத்துலலாம் பாக்கெட்டில் சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பெரும்பகுதிகள் சின்ன சின்ன ஏரியாவே இன்னொரு ஏரியாவுக்கு போக முடியாத அளவுக்கு கட்டாயம் இருக்கு.
இது மத்திய அரசு வந்து ஏதாவது உதவி செய்யறதா அறிவிச்சிருக்கா? இந்த
முழுமையா அன்னைக்கு பார்லமெண்ட்லயே அதை பத்தி விவாதம் வந்திருக்கு. வெங்கையா நாயுடு வந்து எல்லா உதவியும் பிரதமர் செய்யதா ஒத்துருக்கதா சொல்லி இருக்கிறாரு. பிரதமரும் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, பிரதமரும் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்களிடம் பேசியிருக்காருங்க. மற்ற மாநில முதல்வர்களும் தமிழக முதல்வர்களும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஹெல்ப் எல்லா பக்கத்துலேருந்து உதவிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது.
சார், இது தவிர கடைசியாக ஊடகங்களை பற்றி, ஊடகங்களும் இந்த விஷயத்திலே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கின்றார்கள். செய்தி ஊடகங்கள் கூட தங்களது பிரிண்ட் எடிஷனை நிறுத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். என்ன நிலவரம் அங்கே?
பெரும்பாலான பத்திரிகைகள் அச்சடித்தாலும் அச்சடிக்கப்பட்டாலும் அது வாசகர்களை புண்டு சேரவில்லை, அதுதான் முக்கியம். அதை விநியோகிப்பதற்கான பணிகள் சென்னையில் பெரும்பாலும் நடைபெறவே இல்லை.
இந்து பத்திரிகையின் மூத்த செய்தியாளர் கோலப்பன். சென்னை பேரிடருக்கு தமிழக மற்றும் மத்திய அரசுகளின் நிவாரணப் பணிகள் பல இடங்களுக்கு செல்லவில்லை என்கிற புகார்களுக்கு மத்தியில் சமூக வலைதளங்கள் மூலம் பல தன்னார்வலர்கள் மேற்கொண்ட உதவிப் பணிகள் பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்கு உதவியிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படியான பணிகளில் ஈடுபட்டவரான சென்னையைச் சேர்ந்த வலைதள செயற்பாட்டாளர் உமா மகேஸ்வரனிடம் தொடர்பு கொண்டு அவரையொத்தவர்களின் செயற்பாடுகள் குறித்து கேட்டேன்.
எல்லாரும் வந்து எடுத்தோடனே சமூக வலைதளங்கள்ல இருக்கவங்கள்ட்ட வந்துடணும் அப்படின்னு யாரும் வரல. வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அரசாங்கம் எந்தெந்த எண்கள் கொடுத்திருக்கு, எந்தெந்த விதமான தொடர்புகள் எல்லாம் கொடுத்திருக்கோ அதெல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அது வந்து தாமதமாகிற பட்சத்திலோ இல்ல வந்து பலனளிக்காத பட்சத்திலோ என்ன பண்ணாங்க, எங்களுக்கு யாராவது உதவுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவோ இல்ல ஒரு தனி செய்தியோ வந்து அனுப்ப ஆரம்பிச்சாங்க. நாங்க என்ன பண்ணோம், சரி இது ஒரு அளவுக்கு மீறி வந்து வந்துகிட்டு இருக்கு, ஒரு 20 பேர் 30 பேர் வந்து முதல்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. நேற்று சாயங்காலம் மழை வந்து தொடங்கின வேலைகள்ல வந்து தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஒன்று ரெண்டு பேர் மட்டும் சொன்னாங்க. நேராக என்னன்னு பாத்தீங்கன்னா, தாழ்வான பகுதி மேடான பகுதி அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாருமே வந்து வரிசையா தொடர்ந்து எங்களை வந்து செய்ய ஆரம்பிக்கவும், சரி நாம வந்து ஒரு பக்கம் வந்து நாங்க உதவ தயாரா இருக்கோம், எங்களுக்கு யாராவது சொல்லுங்க நாங்க எங்க போகணும் அப்படின்ட்டு துடிப்பான ஆட்கள் கொஞ்சம் பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு உதவி வேணும், எந்த மாதிரியான உதவியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இரண்டு பேரையுமே வந்து இணைக்கிற பாலமா தான் வந்து நாங்க என்ன பண்ணோம், ஒரு நாலஞ்சு பேரு எங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நட்புவட்டத்தில் இருக்க ஒரு நாலஞ்சு பேரு என்ன செஞ்சோம்னா, இங்க இருக்கிற தகவல் அங்க கடத்துறது, அங்க இருக்கிற தகவல் இங்க கடத்துறது, அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு தரப்பினரையும் வந்து பொதுவா வந்து இவங்க உங்களுக்கு எங்கெங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க எங்கெங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து நாங்க இணைப்பு ஏற்படுத்தணும். இதுல வந்து எந்த ஒரு டிஸ்கிரிபன்சியும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க என்ன செஞ்சோம்னா, யார் வந்து தகவல் கேட்கறாங்களோ அவங்களோட தொலைபேசி என்ன வாங்கிட்டு நாங்க போன் பண்ணி உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு உதவி தேவைப்படுதா, இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே உதவிகள் வந்து சேர்ந்துருச்சா, அப்படின்னா எந்த மாதிரியான உதவி, எந்த அளவுக்கு அவசரமான உதவி, உயிர் போகிற அவசரமா இல்ல உணவுக்கான அவசரமா அப்படின்றத பார்த்துட்டு, உணவுக்காக செயல்படுற ஒரு குழுவுக்கும், உடைகி இது பண்ற ஒரு குழுவுக்கும், இல்ல மீட்பு பணி மட்டும் செய்யற ஒரு குழுவுக்கும், அந்தந்த ஆட்களுக்கு ரெஸ்பெக்டிவ் ஆட்களுக்கு வந்து நாங்க வந்து அவங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ரெண்டு தரப்பினரையும் வந்து இணைக்க ஆரம்பிச்ச உடனே இது வந்து பரவலா பரவி எல்லாரும் வந்து இங்க செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் செய்யுங்கன்ட்டு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துலதான் என்ன பண்ணோம்னாங்க, நாங்க ஒரே ஆளாவோ இல்ல நாலஞ்சு பேராவோ பண்ண முடியாது அப்படின்றதுனால பிரபலமான பேஸ்புக் வலைதளங்கள், பேஸ்புக் பக்கங்கள்ல இருக்கக்கூடிய அட்மின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சோம், நீங்க கொஞ்சம் எங்களுக்கு கூட ஒத்துழைச்சீங்கன்னா இதெல்லாம் நாங்க செய்ய முடியும், இதெல்லாம் நாங்க வந்து இன்னும் நல்லா செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட உதவி நாங்க வாங்கிட்டோம்.
உங்களுக்கு வந்த கோரிக்கைகள், அதிகபட்ச கோரிக்கைகள் என்ன மாதிரியான கோரிக்கைகளா இருந்தது?
எல்லா விதமான கோரிக்கைகளும் வந்தது. ஆனா நாங்க முக்கியத்துவம் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, முதல் கட்டம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்கள் வந்து முதல்ல வந்த கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா லேபர் பெயின்ல இருக்கவங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கை வந்தது. அதனை எங்களுடைய நண்பர்கள் வந்து சில பேர் மூலமா அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கறது, முடிச்சூர்ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி அங்கிருந்து ஒருத்தவங்களை சேர்க்கறது வந்து நான் தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு சில பேர் செஞ்சாங்க. அதற்கடுத்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க, முதியோர் தனியா மாட்டிக்கிட்டாங்க, வயதானவர்கள் தனியா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதல்கள் தான் எங்களுக்கு வந்து அதிகம் வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, காது கேளாத குழந்தைகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க, மீட்பு வேணும் எங்களுக்கு, எங்களுக்கு உடை வேணும், மற்ற விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்கறத விட எங்களுக்கு மீட்பு வேணும், எங்களுடைய தரைதளத்துல வந்து தண்ணி தேங்கிருச்சு, அதுல இருந்து எங்களுக்கு வந்து மீட்பு வேணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் தான். எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் தான் அதிகம். இன்னொன்னு, வீட்டுல வந்து தனியா யார் யாரெல்லாம் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்களுடைய சொந்தக்காரங்களோ கணவன்மார்களோ இல்ல வெளியூர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க, இவங்களோட தொலைபேசி வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவங்க இந்த இடத்துல கடைசியா போன் பண்ணதை வந்து இந்த இடத்துலதான் இருந்தாங்க, இவங்க மொட்டை மாடியில நின்னுகிட்டு இருக்காங்க, இவங்களை வந்து யாராவது வந்து கொஞ்சம் காப்பாத்த முடியுமா, யாராவது செய்ய முடியுமான்ற மாதிரியான உதவிகள் வந்து கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது அதிகமா வந்த கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட உதவிகள். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க தன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தீந்துகிட்டு இருக்கு, யாராவது உதவுங்கன்னு ஒண்ணு கேட்டிருந்தாரு. இன்னொருத்தவங்க வந்து நான் ஆவடியில மாட்டிக்கிட்டேன், என்னுடைய தந்தை வந்து மரணம் அடைந்து விட்டாரு, அவர் இங்க இருந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், அந்த கெடாவரை எடுத்துட்டு போகிறதுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. தற்போதைக்கு இந்த இடத்துல இருந்து தண்ணி கழுத்தளவு தண்ணி வந்துருச்சு, இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு, எங்க இந்த இடத்துல இருந்து வெளியேற்றி எப்படியாவது கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் தான் அதிகம் வந்தது.
சென்னையைச் சேர்ந்த சமூக வலைதள செயற்பாட்டாளர் உமா மகேஸ்வரன். தமிழக வெள்ளச்சேதங்கள் குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் பால் முருகனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
வரலாறு காணாத அளவுக்கு தமிழகம் குறிப்பாக சென்னை பாதிக்கப்பட்டிருப்பதை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக மாநிலங்களவையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தான் இதன் இந்த விவாதத்தை வந்து தொடங்கி வைத்து பேசினார். இன்று காலையில்தான் அவர் நோட்டீஸ் வழங்கி அதன் பிறகு அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனை எழுப்புவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த பிற்பகல் இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். அப்போது தற்போது பெய்து வரும் இந்த கடும் மழை காரணமாக சென்னை முழுமையாக மூழ்கி உள்ளது. மக்கள் வந்து எங்குமே செல்ல முடியாத அளவுக்கு முடங்கி இருக்கிறார்கள். சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உணவு குடிநீர் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் இருப்பதால் உடனடியாக இதனை வந்து ஒரு தேசிய பேரிடராக கருதி உடனடியாக அங்கு இராணுவத்தையும் தேவையான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முடுக்கி விட வேண்டும் என்கிற கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் கட்சி பேதமற்றி அனைவருமே ஒன்றாக பணியாற்றி மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. மேலும் நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு அனைத்து கட்சி குழு ஒன்றை அனுப்பி நேரில் இந்த பாதிப்புகள் எல்லாம் ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு, அதாவது நாடாளுமன்றத்துக்கு ஒரு அறிக்கை அளிப்பது அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கட்சிகள் சார்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் மீண்டும் ஒரு மத்திய குழு, அதாவது ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு குழு சென்றுவிட்டு வந்தது, தற்போது அதைவிட மழை அதிகமாக பெய்து பாதிப்பு அதிகமாக இருப்பதால் மீண்டும் ஒரு மத்திய குழுவை அனுப்பி புதிதாக ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நிவாரண நடவடிக்கைகளை, நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் இந்த கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். ஜெகதீஷன்,
இந்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து என்ன பதில் கூறப்பட்டது?
உடனடியாக இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு என்ன தெரிவித்தார் என்றால், சிலர் வந்து மத்திய அமைச்சர்கள் அல்லது பிரதமர் நேரடியாக ஆய்வு செய்ய வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்த போது, தற்போது மக்களை மீட்பதுதான் முக்கிய பணியாக இருக்க முடியும், ஆகவே அதற்கு இடையூறு ஏற்படாத வகையில்தான் இந்த பார்வையிடல் போன்றவற்றை எல்லாம் திட்டமிட வேண்டும், இப்போது மத்திய அமைச்சர்களோ அல்லது பிரதமரோ நேரடியாக சென்றால் மக்களை மீட்கும் பணி வந்து தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அதனை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்கிற கருத்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் உடனடியாக அங்கு இராணுவம் போன்ற அதே போன்று பேரிடர் மீட்பு குழு எல்லாம் அனுப்பியிருக்கிறோம் தேவையான அளவுக்கு. தற்போது தமிழகத்திலிருந்து அறிக்கைகள் வந்த பிறகு இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையை எடுப்பது என்பது தொடர்பாக நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் பதிலளிப்ப இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். ஜெய்தீஷன்,
டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் பால்முருகன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் வரணி என்கிற இடத்தில் இருந்த ராணுவ முகாம் ஒன்றில் வதை முகாம் ஒன்று இருந்ததற்கான சான்றுகள் தன்னிடம் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வரணி என்ற இடத்தில் அமைந்திருந்த ராணுவ முகாமினுள் வதை முகாம் ஒன்று இருந்ததற்கான அடையாளங்களை கண்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது பற்றிய கூடுதல் விவரம் என்ன என அவரை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த வரணி ராணுவ முகாம் மிகவும் பாரிய முகாமாக இருந்தது. ஆசைப்பிள்ளை ஏற்றம் என்ற இடத்தில் அந்த முகாம் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த முகாம் மாற்றப்பட்டவுடன் அங்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அங்கு போனோடு பல வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. ஒரு சில வீடுகள் உடைக்காமலும் இருந்தது. அந்த உடைக்காமல் இருந்த ஒரு சில வீடுகளில் அது ஒரு ஒரு வதை முகாமாக இருந்ததை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மேலுக்கு கூரை கூட முள்கம்பிகள் போட்டு நெருக்கமான முறையில் அடைக்கப்பட்டிருந்ததும், அதே போல சுவர்கள் எல்லாம் இரத்த கரைகளாகவும் இரத்த கை விரல் அடையாளங்கள் கொண்டதாகவும் இருந்தது. 2014 நான் நம்புகின்றேன் மே மாதம் நடுப்பகுதி அளவில் நான் அங்கு சென்றிருந்தேன் என்றால் அதற்கு 2 முன்பாகத்தான் இந்த முகாம் அங்கு மாற்றப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த தகவலை நான் வெளிவிட்டிருந்தால் சில சமயம் நான் இப்பொழுது உங்களுடன் இருந்து பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்பது ஒரு விடயம். அதே போன்று பல ஊடகங்களும் அதனை பிரசுரிக்க முன்வந்திருப்பார்களா என்பது இன்னொரு விடயம்
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இந்த வதை முகாம் தொடர்பாக ராணுவ பேச்சாளர் ஜெயநாத் ஜெயவீர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட போது, வரணி என்ற இடத்தில் இப்போது ராணுவ முகாம் இல்லை, அங்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறுவதை போன்ற வதை முகாம் எதுவும் இருக்கவில்லை என பிபிசியிடம் தெரிவித்தார்.
மாணிக்க வாசகம். மலையக பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டுமானால் தோட்ட நிர்வாகத்தின் முன் அனுமதி வாங்க வேண்டும் என்கிற அரசின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் பெண்கள் வேலைவாய்ப்புகளுக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டுமானால் தோட்ட நிர்வாகத்திடமிருந்து அதற்கான முன் அனுமதியை பெற வேண்டுமென்று அரசாங்கத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள கட்டளையொன்றை ரத்து செய்யுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வரும் பிரியதர்ஷினி ஆரியரத்ன இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரால உட்பட சில அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் லக்ஷன் டயஸ் தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்று செல்லும் போது பெண்கள் அதற்கான அனுமதியை பெற வேண்டுமென்று கட்டளையொன்றை அரசாங்கத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தோட்ட நிர்வாகத்திடமிருந்து அதற்கான அனுமதியை பெற வேண்டுமென்று இந்த கட்டளையில் தெரிவிக்கப்பட்டது. இது அரசியல் யாப்பை மீறும் ஒரு செயல் என்று தெரிவித்த வழக்கறிஞர் லக்ஷன் டயஸ் எனவே அரசாங்கத்தின் இந்த கட்டளையை ரத்து செய்யுமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்வதற்கு தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார். இதேவேளை சவுதி அரேபியாவில் கற்களினால் அடித்து கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ள இலங்கை பணிப்பெண்ணை விடுதலை செய்யுமாறு கோரி கொழும்பில் அமைந்துள்ள சவுதி அரேபிய தூதரகம் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தின் போது கருத்துக்களை தெரிவித்தார் தேசிய சங்க அமைப்பின் ஹெடிகல்லே விமலசார தேரர். கற்களினால் தாக்கி இலங்கை பெண்மணி ஒருவரை கொல்வதற்கு சவுதி அரேபியா எடுத்துள்ள தீர்மானத்தை தடுத்து நிறுத்துவதற்கு சவுதி அரேபிய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று தெரிவித்தார்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.